1992 588,000 பேர், 2013 ஆண்டில் 787,000 பேர். இந்த புள்ளி விவரங்கள் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டவை. சுதந்திரம் கிடைத்து 65 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் வேலையில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை இது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் வேலையில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்திலும் ஆயிரக்கணக்கானோர் இந்த வேலையில் ஈடுபட்டு வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2008 ஆண்டு மத்திய சமூக நலத்துறை இணையமைச்சராக இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் தமிழகத்தில் மனித கழிவை அகற்றும் துப்புரவு தொழிலாளர்களின் எண்ணிக்கை 22,800 என்று தெரிவித்தார். தமிழகத்தில் மட்டும் தற்போது 50,000 மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் மனித கழிவுகளை அள்ளும் வேலையில் ஈடுபடுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற சூழ்நிலையில் மனித கழிவுகளை மனிதனே அள்ளுவதற்கு தடை செய்தல் மற்றும் மறுவாழ்வு சட்டம் 2013 என்ற சட்டம் வரும் 15 தேதி முதல் தமிழகத்தில் அமலுக்கு வருகிறது. இந்த சட்டத்தின்படி வரும் 15 தேதியிலிருந்து எந்த ஒரு தனிநபரோ அல்லது உள்ளாட்சி அமைப்போ தங்கள் ஊழியர்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மனித கழிவு தொட்டியை கழுவும் ஆபத்தான பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது. பாதாள சாக்கடை மற்றும் செப்டிக் டேங்குகளை மனிதர்களை கொண்டு சுத்தப்படுத்தக்கூடாது என்று இந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பல வருடங்களாக மனித கழிவுகளை அகற்றும் துப்புரவு தொழிலாளர்களின் உரிமைக்காக ஆதித்தமிழர் பேரவை என்ற அமைப்பு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தது. இந்த அமைப்பு மனிதர்களை மனித கழிவுகளை அள்ளும் வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது என்று பல்வேறு போராட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்தியது. மனித கழிவுகளை அள்ளும் பணியில் ஏன் இவ்வளவு தொழிலாளர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதற்கான காரணத்தை தெரிவிக்கிறார் ஆதித்தமிழர் பேரவையின் நிறுவனரான இரா அதியமான்.
ஆங்கிலேயன் இந்த நாட்டுக்கு வருவதற்கு முன் இந்த நாட்டிலே கக்கூஸ் என்பது ஒன்று கிடையாது. அவன் வந்த பிறகுதான் கக்கூசே கண்டுபிடிச்சு. அப்ப கக்கூஸ் இல்லாத போது கக்கூஸ் கல்லூரி தொழிலாளர்கள் எப்படி இருக்க முடியும்? கக்கூஸ் கண்டுபிடிச்சு கக்கூஸ் கண்டுபிடிச்சதே 350 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரன் வந்தவர்கள். அப்பொழுது வன்கொடுமையால் திணிக்கப்பட்டது இந்த தொழில். இடைக்காலத்தில் இவர்கள் மீது திணிக்கப்பட்டது இந்த தொழில்.
இந்தியா முழுவதும் தலித் மக்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திலும் இந்த தொழிலில் தலித் மக்களே ஈடுபடுவதாகவும், குறிப்பாக அருந்ததியர் இனத்தை சேர்ந்த மக்கள் இந்த தொழிலில் ஈடுபடுவதாக நம்மிடையே தெரிவித்தார் ஆதித்தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளரான நாகராஜன்.
கண்டிப்பாக இந்த தொழில் முழுமையாகவே ஒரு தீண்டத்தகாத தொழில் என்கிற காரணத்தினால் இது முழுமையாகவே தலித் மக்கள் தான் ஈடுபடுறாங்க. 99 அல்ல, 100% இந்த மக்கள் தான் ஈடுபடுறாங்க. இதுல குறிப்பா 70% பேர் அருந்ததிய சமுதாயம், 70% பேர் இந்த பணியில் ஈடுபடுறாங்க.
தமிழக அரசின் சட்டத்தை வரவேற்பதாகவும், ஆனால் அது வெறும் கண் துடைப்பாக கூடாது என்று தெரிவிக்கிறார் நாகராஜன்.
தமிழக அரசு சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிற அந்த ரஷ்யாவில் மலப்படும் தடை சட்டம், அந்த சட்டம் வந்து வருகின்ற 15 நடைமுறைக்கு வர சொல்லிட்டாங்க. உண்மையாக இந்த சட்டம் வந்திருக்கிறது வந்து மனப்பூர்வமா நாங்கள் ஆதித்தலத்துறை வரவேற்கிறோம். கூடுதலான ஒரு செய்தி என்னவென்றால், இதற்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது வந்து இப்ப மத்திய அரசு அறிவித்திருக்கிற, மோடி அரசு அறிவித்திருக்கிற இந்த தூய்மை இந்தியா திட்டம் போல் இது ஒரு ஏமாற்று வேலையாக இல்லாமல் இந்த சட்டத்தை உண்மையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தொழிலில் ஈடுபடுபவர்கள் அனைவரையும் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் அனைவரையும் இந்த தொழில் மாற்று தொழில் வழங்க வேண்டும். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் எங்களுடைய கோரிக்கை.
தமிழகத்தில் சுமார் 100,000 பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கிறார் நாகராஜன்.
கிட்டத்தட்ட 40,000 பேர் அவங்க சொல்லாலும் கூட எங்களுக்கு வந்து 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த பட்டியலில் தமிழகத்தில் 1.5 லட்சம் பேர் மலம் கையால் மலமும் தொழிலாளர் இருக்காங்க.
தமிழக அரசு இயற்றியுள்ள சட்டம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம்.
மனித கழிவுகளை மனிதர்கள் அகற்றுவது வந்து ஒரு தப்பான விஷயம். அதை எதிர்த்து இப்ப சட்டம் போடுறாங்க. சட்டம் போடுறது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இந்த குழந்தை தொழிலாளர் முறை சட்டம்ன்றது எப்பயோ போட்டாச்சு. ஆனா இப்பயும் நம்ம பாத்துட்டு இருக்கோம், சில ஒர்க்ஷாப்பு டீ கடை அந்த மாதிரி இடத்துல சின்ன பசங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சட்டம் போடுறது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. அது செயல்படுதா இல்ல ஒழுங்கா நடக்குதான்றத கவனிக்கணும். அப்பதான் அதோட உண்மையான நோக்கம் வந்து நிறைவேறும்.
நம்மளோட டாய்லெட் பாத்ரூம் கழுவுறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, சங்கடமாவும் இருக்கு. மனித கழிவுகளை வந்து மனிதனே வந்து சுத்தம் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். அதையும் வேலையா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதுக்கான சட்டம் ஏற்றிருக்காங்க. இது முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, ஆனா இப்ப லேட்டா வந்திருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம்.
அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இந்த வேலை தான், இந்த வேலையும் அரசாங்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாக்க நல்ல விஷயம் தான். ஆனா அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுத்து பண்ணாக்க இன்னும் நல்லா இருக்கும், இல்லைன்னா அவங்க மறுபடியும் அதே வேலைக்கு தான் போவாங்க.
மனித கழிவுகளை அல்றதுக்கு மனிதர் வந்து மனித கழிவுகளை அள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் நடப்படும் சொல்றாங்க, அதெல்லாம் நல்லதுதான். இதே மாதிரி எவ்வளவு கெமிக்கல் ஃபேக்டரிஸ் எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் வந்து இன்னமும் மனிதர்கள் தான் யூஸ் பண்ணி அந்த கெமிக்கல்ஸ் அந்த ஃபேக்டரி எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முதல்ல தடுக்கணும் கவர்மெண்ட். சாகர கிளீன் பண்றவங்களுக்கு கூட எந்த உபகரணமும் தர்றது இல்லைங்க, அதனால பல நோய் வருது அவங்களுக்கு. அதை சுகாதாரம் அவங்க சுத்தமாக கவர்மெண்ட் வந்து அதை சுத்தமாக கவனம் செலுத்துறதில்ல.
மனித கழிவுகளை மனிதர்களே சுத்தம் செய்யும் வேலையை இந்தியாவில் லட்சக்கணக்கான ஏழை தலித் மக்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர். கடுமையான சட்டம் மற்றும் தண்டனைகள் மூலமே இந்த தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். உலகில் அதிக பணியாளர்களை கொண்ட இந்திய ரயில்வே துறையிலும் ஏராளமான தொழிலாளர்கள் மனித கழிவுகளை அள்ளும் பணியில் ஈடுபட்டு வருவது வேதனையான உண்மை. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மனித கழிவுகளை அள்ளுவதற்கு மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது என்று கடுமையான சட்டத்திட்டங்களை இயற்றி அதை பின்பற்றினால் மட்டுமே இந்த தொழில் முடிவுக்கு வரும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது SBS வானொலியின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.